தலையிலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் FM 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம், இது சங்கநாதம் வானொலி. நேர்களே, நான் உங்கள் டேனி டேனியல். இன்று வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி டிசம்பர் மாதம், கார்த்திகை திங்கள் 22ஆம் நாள், ரப்யுளவல் 18. சூரியொளி சூட்டால் சுட்டுக் கொண்டிருக்கும் உங்களை சூடான பல தகவல்களை சுட சுட வழங்க வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் வெள்ள இறைவனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு 30 நிமிடங்களில் முக்கிய தகவல்களை பகிர வந்துள்ளோம்.
ஈருலோகங்களிலும் இலகுவாக இனிமையாக வாழ, இருவரியால் பல பொருள் விளக்கும் வள்ளுவன் வார்த்தையில் வாழ வழங்குகிறோம் சுகமான சுருக்கமாக.
எல்லாமை வேண்டுவான் என்பான் இணை தோன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு. எல்லாமை வேண்டுவான் என்பான் இணை தோன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு.
மற்றவரால் இகழப்படாமல் வாழ விரும்புபவன் எத்தகைய பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள நினைக்காதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும்.
முத்தான முத்தழகு என்ற இலங்கையின் இனிய பாடகரின் அறியாத தகவல்களை தனது முத்தான பேச்சால் அறிவிக்க வருகிறார் சங்கநாத இயக்குனர் திரு அற்புதசிங்கம் அவர்கள்.
அன்பான நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து தருவது முத்தான முத்தழகு. ஆமாம் நேர்களே, அந்த கால ஞாபகம் கருப்பு வெள்ள திரைப்பட காலம். அதுவும் இலங்கையில் அவ்வப்போது தயாராகி மறைந்த தமிழ் படங்களில் பாடியவர்களில் முக்கியமானவரும் இன்றும் இலங்கையில் அன்று போல் இன்றும் நிலைத்திருப்பவர் மலையகம் தந்த பாடகர் முத்தான முத்தழகுதான். பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய பாடல் ஓஹு என்றாதா என் உயிரே என்னாசை ராதா. ஆமாம் நேர்களே, இந்த பாடலை பாடியவர் தான் இந்த முத்தான முத்தழகு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையில் சிறுவர் மலர் என்ற நிகழ்ச்சி நீண்ட காலமாக பிரபலமான ஒன்றாகும். இந்த நிகழ்ச்சியில் சிறுவர்களாக கலந்து கொண்ட பலர் பின்னர் கலைத்துறையிலும் வானொலித்துறையிலும் பெயர் பெற்று விளங்கினார்கள். அந்த வரிசையில் 50 ஆண்டுகள் கழித்து இசைத்துறையில் பொன்விழா கண்டுள்ள மூத்த பாடகர் முத்தான பாடகர்தான் அந்த முத்தழகு. இன்றும் இளைஞனைப் போல் சுறுசுறுப்பாக இலங்கை வானொலி நிலையத்திலும் ரூபவாகினி ஒளிப்பதிவு கூடத்திலும் நடமாடிக்கொண்டிருப்பதை கேள்விப்படும் போது மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அவருடன் இசைத்துறைக்குள் நுழைந்த பலர் ஓய்வு பெற்று விட்டார்கள். இன்னும் சிலர் இந்த உலகத்திலிருந்தே ஓய்வு பெற்று விட்டார்கள். இன்னும் பலர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். ஆனால் முத்தழகு மட்டும் இளமை மாறாமல், குரலின் இளமை கெடாமல் இன்றும் வானொலி நிலையத்தையும் தொலைக்காட்சி கலைக்கூடங்களையும் வலம் வந்து கொண்டு இருக்கின்றார். அது மட்டுமன்றி இலங்கை முழுவதும் சுற்றித் திரிந்து ஏதாவது மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் பாராபாரம் கலந்து கொள்கிறார். இது எப்படி என்று முத்தழகிடம் கேட்டால், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் சேவையில் இடம்பெற்ற சிறுவர் மலர் நிகழ்ச்சி மூலம் கலைத்துறையில் காலடி எடுத்து வைத்தேன். தொடர்ந்து வானொலியில் இடம்பெற்ற தொழிலாளர் வேலை என்ற நிகழ்ச்சியில் பிரபல இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் மாஸ்டரிடம் இசையில் 1957 பாடினேன். ஆனால் அன்று தொடங்கி இன்று வரை தமிழ் சிங்களம் என்று இரு மொழிகளிலும் இன்று வரை தொடர்ந்து பாடி வருகிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு உரமிட்ட இசையமைப்பாளர் திரு MS செல்வராஜா அண்ணன் அவர்களை என்னால் மறக்க முடியாது என்று கூறியுள்ளார். அந்த முத்தழகிடம், பாடகராக நீங்கள் வெற்றி பெற யாரை குருவாக தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறிய பதில், தென்னிந்திய பாடகர் எம் ராஜா தான் என்னுடைய மானசீக குரு. உங்களுக்கு தெரியும், ஏ.எம். ராஜா தமிழ் தெலுங்கு மொழிகளில் மட்டுமின்றி பல சிங்கள படங்களிலும் சிங்கள மொழியிலும் பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த பாடல்களை சிங்களவர்கள் இன்றும் ரசிக்கிறார்கள். ஜமுனாராணி இலங்கை வந்தபோது அவரும் ராஜாவும் பாடிய சிங்கள பாடல்களை அவருடன் சேர்ந்து மேடையில் பாடி ரசிகர்களின் அமோக ஆதரவையும் பெற்றுக்கொண்டேன். அதேபோல் நான் சுசீலா, ஞானகி, ஜிக்கி ஆகியோருடனும் ராஜாவின் பாடல்களை தமிழில் பாடியிருக்கின்றேன் என்றார். என்னை போன்ற பல தமிழ் கலைஞர்களின் திறமையை சிங்கள கலை உலகம் நன்றாக பயன்படுத்தியுள்ளது. இலங்கையில் தமிழ் படங்கள் உருவான போதிலும் தமிழ் மக்களின் ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கவில்லை. தமிழில் படம் எடுத்தவர்கள் கையை சுட்டுக் கொண்டதுதான் மிச்சம். ஆனாலும் பி.பி. கணேசன் சார் துணிந்து 3 படங்களை இலங்கையில் தமிழில் எடுத்தார். அவரின் முதல் தயாரிப்பான புதிய காற்று படமே தமிழில் நான் முதல் பாடிய பாடல் என்றார் முத்தலகு. அதுதான் ஊகோ என் ராதா, என் உலகின் நீதானே ராதா. இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மனதில் நிலைத்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இலங்கையில் உருவான பல படங்களில் முத்தலகு பாடியுள்ளார். அது மட்டுமின்றி பிரபல சிங்கள நடிகரான விஜயகுமாரதுங்க, அதாவது சந்திரிகாவின் கணவர், அவருடைய அஞ்சானா படத்தில் பாடியுள்ளார். இசைத்துறையில் இலங்கையில் மட்டுமன்றி ஐரோப்பிய நாடுகளுக்கு 50 முறைக்கு மேல் பயணம் செய்திருக்கின்றார் முத்தலகு. ஆனால் அவர் அங்கு எங்கும் தங்க நினைக்கவில்லை. சென்ற நாடுகளில் ஏதாவது ஒன்றில் என்னால் அங்கே தங்கியிருக்க முடியும், ஆனால் அதனை நான் விரும்பவில்லை. இங்கிருந்து போன பலரின் இசை வாழ்க்கை அவர்களின் இருப்பையே கேள்விக்குறியாகிவிட்டது என்றார். இந்த நிலைக்கு உள்ளாக நானும் விரும்பவில்லை. யுத்த காலத்தில் கூட நான் இலங்கையிலேயே நான் தங்கிவிட்டேன். என்னை பொறுத்தவரை இசையில் இனவாதம் இல்லை. தெலுங்கு பாடகரான எஸ்.பி. பாலசுப்ரமணியம், மலையாள பாடகரான கே.ஜே. ஜெயஸ்ராஜ் முதலியோரை தமிழ் ரசிகர்கள் ரசிக்கிறார்கள். தமிழ் பாடகனான என்னை சிங்களவர்கள் ரசிக்கிறார்கள். இதுதான் இசைக்கான ரசிகர்களின் உயர்ந்த அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் ஆண்டவன் அருளால் எனக்கு தொடர்ந்து கிடைத்து வருகின்றது. என்னுடைய இசை பயணமும் தொடர்கிறது என்கின்றார் முத்தான முத்தலகு. அவர் பேராதனைய பிறப்பிடமாக கொண்ட முத்தலகு இன்று தமிழர் உலகம் முழுவதும் மனம் வீசுகின்றார். 1957 பாடத் தொடங்கிய முத்தலகு 2017 இசைத்துறையில் 60 ஆண்டுகளை பூர்த்தி செய்துவிட்டார். இதனை முன்னிட்டு அவருடைய டிவிடி இசை ஆல்பம் ஒன்று வெகு விரைவில் வர இருக்கின்றது. அந்த இசையில் வரும் இதுகளை பாடல்களை நாங்கள் சங்கநாத நேயர்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு முத்தலவின் பாடல் ஒன்றை தருகின்றோம். நன்றி, வணக்கம்.
ஓஹோ என் நாட்டு ராதா, என் உயிரே நீதானே ராதா. ஓஹோ என் நாட்டு ராதா, என் உயிரே நீதானே ராதா. ஒரு கோடி இன்பம் வந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை மறவேனே.
ஓஹோ என் ஆசை கண்ணா,
தமிழ் பூங்கா அரும்புகள் 2017 கலை நிகழ்வுகள். தமிழ் பூங்கா சிறார்களின் 15 வருட கலை நிகழ்வுகளில் கலந்து ஊக்குவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நாளை மாலை 6 மவுண்ட் அல்பர்ட் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும். அனுமதி இலவசம். கண்டிப்பை விட மன்னிப்பே சிறந்தது. மன்னிப்பு என்பதை எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மனிதனின் மாண்பு அது என படித்ததில் சுவைத்ததை வழங்க வருகிறார் திரு மெர்வின் கன்சன்ட்ரேன் அவர்கள்.
படித்ததில் சுவைத்தது. இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் இனி எல்லாம் சுகமே என்ற திரு திருவங்கடம் எழுதிய புத்தகத்தில் இருந்தே மன்னித்தருள்வாய் நன் நெஞ்சே என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. என் தேவைகளை திருப்தி செய்ய முயற்சிப்பதை விட என் தேவைகளை சுருக்கிக் கொள்வதுதான் சந்தோஷம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நன்றி பாராட்டுவதென்பது ஒரு நல்லொழுக்கம். அதைவிட மிக உயர்வானது ஒன்று உண்டு. நன்றி கொன்றவனை, நட்பை கொச்சைப்படுத்தியவனை, முதுகில் குத்தியவனை, ஏமாற்றியவனை, காலை வாரி விட்டவனை என்று எல்லோரையும் மன்னித்து விடுவதுதான் அது. இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவன் கேட்டான், பகைவனை மன்னித்துவிடு மன்னித்துவிடு என்று சொல்கிறீர்களே, எத்தனை பேரை மன்னித்து விட்டால் உங்கள் சாம்ராஜ்யத்துக்குள் வர அனுமதிப்பீர்கள்? 7 முறை போதுமா என்று கேட்டான். இயேசு சொன்னார், 70 முறை 7. கடைசி மூச்சு வரை மன்னித்துக் கொண்டே இரு என்று அதற்கு அர்த்தம். ஒரு குறியீட்டுக்காக அப்படி சொன்னாரே தவிர அதற்கு 490 முறை என்று அர்த்தம் இல்லை. 1000 முறையோ ஏன் 100,000 முறையோ மன்னிக்க வேண்டியிருந்தாலும் அதை செய்து கொண்டே இரு என்ற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லியிருக்கிறார். ஓர் அமைதியான இடத்தில் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். உங்களை யார் யாரெல்லாம் துன்புறுத்தினார்களோ அவர்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எதிரே அவர்களும் உட்கார்ந்திருப்பதாக கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொருவரையும் கண்ணோடு கண்ணோக்கி பாருங்கள். இப்போது மானசீகமாக உரத்த குரலில் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று 2 முறை சொல்லுங்கள். முழு உணர்வுடன் சொல்லுங்கள். உண்மையாக சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள். மீண்டும் 3 முறை சொல்லுங்கள். இப்படி தொடர்ந்து மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் எப்போது செய்த தவறுக்காக உங்கள் மனதுக்குள் இருக்கும் குற்ற உணர்வையும் இதன் மூலம் நீங்கள் நீக்கிவிடப் போகிறீர்கள். ஏனென்றால் உங்களை துன்புறுத்திய மற்றவர்களை மன்னிக்கும் மகாகுணம் உங்களிடம் இருக்கும் போது உங்களை நீங்களே மன்னிப்பதில் அத்தனை சங்கடம் இருக்காது. உங்கள் எதிரியை தீர்மானியுங்கள் என்று ஹிட்லர் சொன்னான். ஒரு மோசமான சர்வாதிகாரி இப்படித்தான் மக்களை திசை திருப்புவான். நமக்கு விரோதிகளை வேண்டாம், நமக்கு நாமே விரோதியாக இல்லாதிருப்போம். நம்மை புனித நீராடிக்கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வழி இது என புரிந்து கொள்வோம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என்று சொல்வதன் அர்த்தம் பகைவனை மன்னித்து விடுவதன் மூலம் நமக்கு இதய நோய் வராமல் இருக்கும், இரத்த கொதிப்பு வராமல் தடுக்கும். உன் நன்மையை கருதியாவது அவனை மன்னித்து விடு என்பதுதான் அர்த்தம் என்று கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். எது நடந்தாலும் அது நல்லதுக்கே என்று ஒப்புக்கொள்ளுங்கள். இதுதான் நம் நாட்டு தர்மம். இந்த பிரபஞ்சத்துக்கு எது உகந்ததோ, இந்த பிரகதிக்கு எது ஏற்புடையதோ அது நன்றாகவே நடக்கிறது. மனதுக்கு ஒவ்வாத நிகழ்வுகள் உங்களுக்குள் நடக்கும் போதும் அத்தகைய நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தின் அதி அற்புதமான ஓர் ஒழுங்கை நிலைநாட்ட நிகழ்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஒரு ஒழுங்கை காக்க உங்களைப் போன்ற சிலருக்கு சில ஒழுங்கின்மைகள் நிகழ வேண்டியது தவிர்க்க இயலாததாக ஆகிவிடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் அப்படித்தான் நடந்திருக்க முடியும். வேறு வழி இருந்திருக்க சாத்தியமில்லை என்பதை உணர்வீர்கள். நம்மை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை உண்மையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்வோம். நம்மை வாழ்க்கை கூட அத்தனை சரியானதாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சிறு சிறு தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும், நாம் செய்து கொண்டுதான் இருப்போம். இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு விரோதிகளை மன்னிக்க பழகி வாழ்வோம். இதில் எதுவுமே சரிப்பட்டு வரவில்லை என்றால் உங்கள் சோர்ந்த மனதை தெம்படைய வைக்க பக்கத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்துக்கு போய் 2 மணி நேரம் வேர்வை சொட்ட சொட்ட ஓடுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். வேர்வையோடு சேர்ந்த உங்களுடைய உணர்வுபூர்வமான கொந்தளிப்பும் வழிந்தோடியிருக்கும். என் தேவைகளை திருப்தி செய்ய முயற்சிப்பதை விட என் தேவைகளை சுருக்கிக் கொள்வதுதான் சந்தோஷம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் இதுவரையில் கேட்டதே திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து மன்னித்தருள்வாய் நன் நெஞ்சே என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. இனி எல்லாம் சுகமே. இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது
சிந்தனையில் தெளிவும் செயலில் துணிவும் இருந்தால் உலகில் நல்லதொரு மாற்றத்தை யாராலும் கொண்டு வர முடியும் என தனது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய ஏழ்மையில் பிறந்து நாட்டையே ஆண்ட ஆபிரகாம் லிங்கனை பற்றி இதோ உங்களுக்காக.
கடந்த இரு நூற்றாண்டுகளில் உலகிலேயே அதிக பலம் வாய்ந்த நபர் யார் என்று கேட்டால் பெரும்பாலோர் அந்தந்த காலகட்டத்தின் அமெரிக்க அதிபர்களை குறிப்பிடுவர். ராணுவ பலமும் பொருளியல் வளப்பமும் அமெரிக்க அதிபர்களுக்கு அப்படி ஒரு தகுதியை தந்திருக்கின்றன. உலகம் இதுவரை கண்டிருக்கும் 43 அமெரிக்க அதிபர்களும் வெவ்வேறு விதங்களில் தங்கள் முத்திரையை பதித்திருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் தான் உலகிற்கு தேவைப்பட்ட முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தனர், மனுக்குலத்துக்கு மகிமையை தேடி தந்தனர். அவர்களுள் தலையாயவர் ஆபிரகாம் லிங்கன். 1809 பிப்ரவரி 12 தேதி கென்டக்கியில் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் லிங்கன். அவரது தந்தை தாமஸ் லிங்கன் ஒரு தச்சர். தாயார் நான்சி ஆபிரகாம் லிங்கனுக்கு 9 வயது இருக்கும் போது காலமானார். குடும்ப ஏழ்மை காரணமாக லிங்கனால் சரியாக படிக்க முடியவில்லை. அவர் நியூ ஆர்லீன்ஸில் வசித்த போது அடிமைகள் என்ற பெயரில் கருப்பினத்தவர் விலைக்கு விற்கப்படுவதையும் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டிருப்பதையும் சாட்டையால் அடிக்கப்படுவதையும் ஒட்டுமொத்தமாக கொடுமைப்படுத்தப்படுவதையும் கண்டார். அப்போது அவருக்கு வயது 15 தான். அந்த கணமே இந்த அடிமைத்தனத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தமது 22 வயதில் அவர் ஓர் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் கடனுக்கு ஒரு கடையை வாங்கி வியாபாரத்தில் தோற்றுப்போனார். அடுத்து தபாக்காரரானார். அதன் பிறகு அவர் தாமாகவே படித்து வழக்கறிஞரானார். 1834 தமது 25 வயதில் இலினாய் மாநில சட்டமன்றத்துக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1833 ஆன் ரூட்லஜ் என்ற பெண்ணை காதலித்து மணந்து கொண்டார். ஆனால் 2 ஆன் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். 7 கழித்து லிங்கன் மறுமணம் செய்து கொண்டார். 1834 இலினாய் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார் லிங்கன். அதன் பிறகு அரசியலை விட்டு விலகி 5 அவர் தனியார் துறையில் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1854 அவரை அரசியல் மீண்டும் அழைத்தது. குடிப்பழக்கம் புகைக்கும் பழக்கம் எதுவும் இல்லாத லிங்கன் அரசியலில் கடுமையாக உழைத்தார். 1859 நீங்கள் ஏன் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடக் கூடாது என ஒரு நண்பர் கேட்ட போது அந்த தகுதி எனக்கு கிடையாது என்று பணிவாக பதில் கூறினார் லிங்கன். ஆனால் அப்படி கூறியவர் அடுத்த ஆண்டே அமெரிக்காவின் 16 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 15 வயதில் தாம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றும் தருணம் வந்துவிட்டதாக அப்போது அவர் எண்ணியிருக்க கூடும். ஏனெனில் பதவியேற்ற 2 அதாவது 1862 அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதியிலிருந்து அனைத்து அடிமைகளும் விடுவிக்கப்படுவர், அதன் பின் அமெரிக்காவில் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்று பிரகடனம் செய்தார். அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்கள் விவசாயத்தை நம்பியிருந்ததால் பொருளியல் வளர்ச்சிக்கு அடிமைகள் தேவை என்று அடம் பிடித்தன. மேற்கு மாநிலங்களோ தொழிலியல் பகுதிகளாக இருந்ததால் தங்களுக்கு அடிமைகள் தேவையில்லை என்று கருதின. இவை இரண்டுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு உள்நாட்டு கலகமாக வெடித்தது. அடிமை தலையை அறுத்தெறியவும் அமெரிக்காவை ஒன்றுபடுத்தவும் போர் அவசியம் என்று துணிந்தார் லிங்கன். 4 நீடித்த உள்நாட்டு போரில் தென் மாநிலங்கள் தோற்கடிக்கப்பட்டன. லிங்கனின் உயரிய சிந்தனைக்கு வெற்றி கிடைத்தது. ஜனவரி 1865 அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அமெரிக்க மக்களவையில் 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. அதே ஆண்டு 2 தவணைக்கு அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்றார் லிங்கன். 2 தவணை முழுமைக்கும் அவர் அதிபராக இருந்திருந்தால் அமெரிக்கா மேலும் அமைதி பெற்றிருக்கும், உலகம் மேலும் உய்வு கண்டிருக்கும். ஆனால் வரலாற்றின் நோக்கம் வேறாக இருந்தது. இரண்டாவது முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே ஆண்டு, அதாவது 1865 ஆண்டு ஆகஸ்ட் 14 தேதி பெரிய வெள்ளிக்கிழமை என்று தனது மனைவியுடன் அவர் அமெரிக்கன் கசன் என்ற நாடகம் பார்க்க சென்றிருந்தார் அப்ரஹாம் லிங்கன். அவர் நாடகத்தை ரசித்துக் கொண்டிருந்த போது ஜான் வில்க்ஸ் பூத் என்ற ஒரு நடிகன் அதிபரை குறிவைத்து சுட்டான். மறுநாள் காலை அதிபரின் உயிர் பிரிந்தது. அப்போது அவருக்கு வயது 56 தான். மனுக்குல நாகரிகத்துக்கும் முரண்பாடான அடிமை தழையை அகற்றுவதில் அப்ரஹாம் லிங்கன் என்ற தனியொரு மனிதனின் பங்கு அளவிட முடியாதது. எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்துவிட்டு போவோம் அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்போம் என்று லிங்கன் நினைத்திருந்தால் அவர் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்க முடியாது. கருப்பினத்தவருக்கு சுதந்திரத்தையும் சுய மரியாதையையும் பெற்று தந்திருக்க முடியாது. இன்று அமெரிக்கா ஒரு சுதந்திர தேசம் என்றால் அதற்கு அடித்தள்ளமிட்டவர் அப்ரஹாம் லிங்கன். நாம் வாழும் உலகில் நம்மாலும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதற்கு தேவைப்படுவதெல்லாம் சிந்தனையில் தெளிவும் செயலில் துணிவும் தான். இவை இரண்டும் இருந்தால் அப்ரஹாம் லிங்கனை போலவே நமக்கும் அந்த வானம் வசப்படும்.
புத்துயிர் எலிம் திருச்சபையால் நடத்தப்படும் குடும்ப இசை நிகழ்ச்சி இம்மாதம் 16 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஆல்பர்ட் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும். அனுமதி இலவசம். இந்நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்கான நர்சரி வசதிகளும் தென்னிந்திய ராப்போசனமும் வழங்கப்படும்.
வாய்மையான வார்த்தைகளால் வளம் வந்து உலகில் உள்ள உண்மை செய்திகளை உரைத்திட வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் கே சி துரை அவர்கள்.
உலகம் முழுவதும் உள்ள 17 மில்லியன் சிறு பிள்ளைகளின் வாழ்வுடன் வளிமண்டலம் மாசடைவதனால் உருவாகும் நச்சு காற்று விளையாடப் போகிறது என்று இன்று வெளியான யூனிசெஃபின் அறிக்கை தெரிவிக்கின்றது. நச்சு காற்றை சுவாசிப்பதனால் இந்த பிள்ளைகளின் மூளை வளர்ச்சி பெரும் பாதிப்படைந்து ஆற்றல் குன்றிய பிள்ளைகளாக இவர்கள் மாறிவிடுகின்றார்கள். பிள்ளை ஒன்று பிறந்ததும் அதன் மூளை வளரும் நாட்கள் முதல் 100 தினங்களாகும். அந்த 100 தினங்களும் மாசடைந்த காற்றை சுவாசிக்கும் போது மூளை வளர்ச்சி பாதிப்படையும். இது மட்டுமல்ல, சுவாசப்பை ஆஸ்துமா போன்ற பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படும். இந்த தகுதி குறைந்த பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை சிறந்த முறையில் கட்டி அமைக்க முடியாமல் பின்தங்கி போய் விடுவதற்கும் இந்த நச்சடையும் வளிமண்டலம் காரணமாக அமைகிறது என்றும் கூறியிருக்கின்றது. இதில் முக்கியமானது, பெற்றோருக்கு தெரியாமலே இந்த பாதிப்பு ஏற்பட்டு அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தையே அசுத்தமடையும் நச்சு காற்று சூறையாடி சென்று விடுகின்றது. உலகம் முழுவதும் 136 மில்லியன் பிள்ளைகளை இது பாதிக்கும். அதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு 8 பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை என்ற அடிப்படையில் இந்த பாதிப்பு இருக்கிறதாகவும் அது கூறுகின்றது. தென்கிழக்கு ஆசியாகவே மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியாகும். 12.2 மில்லியன் பிள்ளைகளை முடக்கி இருக்கின்றது இந்த நச்சு காற்று. கிழக்கு ஆசியாவில் 4.3 மில்லியன் பிள்ளைகள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றது. வழி மாசடைவதற்கு சர்வதேச நாடுகளின் கடைசி எல்லை அளவு என்று ஓர் எல்லை குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிவப்பு கோட்டை தாண்டினால் பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஆசிய தலைவர்களும் அவர்தம் அறிவும் நிர்வாகமும் இந்த எல்லையை 6 மடங்கு உயர்ந்து போகும் அளவிற்கு எதுவும் செய்யாமலே உறங்கி கிடந்திருக்கின்றது. வாகனங்கள் நிறைந்து கொண்டே போகின்ற சாலைகளில் உயிர் கொள்ளும் தந்திரமான புகை ஒன்று வெளியாகும். அதை கட்டுப்படுத்தி ஒரு காரை உற்பத்தி செய்வதானால் அதன் விலை 10 மடங்கு உயரும். விலை குறைந்தால் சமுதாய இழப்பீடு ஏற்படும். Volkswagen என்கின்ற காரில் நடைபெற்ற மோசடி கதைக்குள் இந்த நச்சு காற்றினுடைய மர்மம் ஓரளவு புதைந்திருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. தென்கொரியாவினுடைய பியாங்போங்கில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள 2018 ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் ரஷ்யா என்ற நாடு விளையாட முடியாது என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருக்கின்றது. சென்ற தடவை ரஷ்ய சொச்சி நகரில் இடம்பெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்ய அணியினர் மோசமான போதை ஊக்க மருந்துகளை பாவித்தார்கள். இதை கட்டுப்படுத்த பரிசோதனை செய்ய சென்ற ஒலிம்பிக் நிபுணர்களை ரஷ்ய ராணுவம் துப்பாக்கி முனையில் தடுத்து நிறுத்த ரஷ்யா தங்கப்பதக்கங்களை அள்ளியது. இதற்கு பதிலடியாக இப்பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கின்றது. ரஷ்ய கொடி, ரஷ்ய தேசிய கீதம், ரஷ்ய நாட்டினுடைய பெயர் யாவும் தடை செய்யப்படுகின்றது. ரஷ்யாவின் பொறுப்புள்ள நேர்மையான வீரர்களை தோற்கடிக்க முடியாத நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மட்டும் ஒலிம்பிக்கில் பங்கு பெறலாம், ஆனால் ரஷ்ய கொடியில் விளையாட முடியாது. ஒலிம்பிக் கொடியின் கீழ், ஒலிம்பிக் தேசிய கீதத்தின் கீழ்தான் அவர்கள் விளையாட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்குமே கெட்டித்தனத்தை தருகின்றது என்கின்ற இந்த கருத்துடைய விளையாட்டு போட்டிகளில் பின்னால் மறைந்திருக்கும் ஊக்க மருந்தை ஏழை நாடுகள் கணக்கில் எடுக்கவில்லை, தம்மை தாழ்த்தி கொண்டே வந்திருக்கின்றன என்பது கடந்த கால வரலாறாகவும் இருக்கின்றது. அரசியல் அதிகாரமும் விளையாட்டும் என்ற தலைப்பில் கீழேயே இந்த சர்வதேச விளையாட்டுகள் வருகின்றன. சட்டவாட்சி இல்லாத ரஷ்யாவின் அரச இயந்திரமே தங்க பதக்கங்களுக்காக போதை வஸ்து கொடுத்து வீரர்களை அனுப்பியிருப்பது கவனிக்கத்தக்கது. இன்று ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட தடை மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்றும் ஒலிம்பிக் கமிட்டி கூறுகின்றது. இஸ்ரேலின் தலைநகர் இனி டெல் அவிவில் அல்ல, எருசலேம் என்று அமெரிக்க அதிபர் இன்று அறிவிக்கப் போகிறார் என்று இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பாலஸ்தீன அமைதி பேச்சுக்களில் பெரியதோர் அணுகுண்டை இன்று அவர் வீசப் போகின்றார் என்றும் அஞ்சப்படுகின்றது. இனி அமைதி பேச்சுக்களை எப்படி முன்னெடுப்பது என்று தெரியாது, சர்வதேச சமுதாயம் உறைந்து போய் கிடக்கின்றது. இஸ்ரேலியர்கள் இப்பொழுது எருசலேத்தை ஆக்கிரமித்திருந்தாலும் கூட அங்கு தம் தலைநகரை மாற்றி கூடவே அமெரிக்க தூதராலயத்தையும் அழைத்து செல்வது மிக பெரிய மத சிந்தனையாக இருக்கின்றது. மதவாதம், மதவரி என்பன தவறென உலகிற்கு நீதி போதித்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மத காரணத்திற்காகவே எருசலேம் போவதை உலகில் ஒரு நாடு கூட சுட்டிக்காட்டவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஊருக்குத்தான் உபதேசம், உனக்கல்லடி பெண்ணே என்ற கதை மீண்டும் ஒரு தடவை உலக அரசியலின் தேசிய யாப்பாகவும் வேத மந்திரமாகவும் ஒலிக்க காண்கின்றோம். டென்மார்க்கின் சர்க்கரை வியாதி மருந்து உற்பத்தி நிறுவனமான நோவா நோடிஸ் அமெரிக்காவில் இருந்து வருடாந்த 45 பில்லியன் கொரோனர் வருமானம் கிடைக்கக்கூடிய பச்சை விளக்கு எரிந்திருக்கின்றது. இவர்கள் சர்க்கரை வியாதிக்காக தயாரித்த புதிய மருந்தான ஸ்டெமெக்லுட்டில் என்ற நீலமும் வெள்ளையும் நிறமுடைய குடுவை மாத்திரை அமெரிக்காவில் விற்கலாம் என்ற சமிக்ஞையை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாத்திரை சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரமாகும். இந்த மாத்திரையில் பல முக்கிய விடயங்கள் உண்டு. ஒன்று, வாரத்திற்கு ஒரு மாத்திரை மட்டுமே போட்டால் போதும், இன்சுலினை ஊசி மூலம் அன்றாடம் ஏற்றியவர்கள் அதை நிறுத்திக் கொள்ளலாம். 2, உடல் எடை கூடியவர்களின் எடையை குறைத்து சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் தானாகவே. 3, ஒரு சிறிய மாத்திரை மட்டுமே போட்டாலே போதும். 4, சர்க்கரை வியாதியை முற்றாகவே குணப்படுத்தும் பாதைக்கான நன்னம்பிக்கை முனை இது என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க வருமானம் மட்டும் 1080 பில்லியன் இலங்கை ரூபா, ஆயின் உலக வருமானம் தலை சுற்றுகின்றதா? வெறும் 50 லட்சம் மக்கள் உள்ள நாட்டை உலகத்தின் மகிழ்ச்சியான நாடாகவும் உலகத்தின் முதலாவது ஊழலற்ற நாடாகவும் சாதி இன மத மொழி பாகுபாடற்ற நாடாகவும் நிர்வகித்த காரணத்தினால் கிடைத்திருக்கும் பெரும் தங்க புதையலாக இது இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சிந்திக்க வேண்டியது இந்த சிறிய மாத்திரையை தான். ஒரு சிறிய மாத்திரையால் உலக வர்த்தகத்தை மாற்ற முடியுமா? முடியும் என்று நிரூபித்திருக்கின்றது இந்த நிகழ்வு. நேட்டோ நாடுகளினுடைய 2 நாள் மாநாடு வடகொரியாவுக்கு எதிராக போர் நடவடிக்கைகளை எடுப்பதில்லை, அமைதி வழியில் பிரச்சனையை தீர்ப்பது என்று பின்வாங்கி இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுக்குழு ஒன்று வடகொரியா விஜயம் செய்ய அனுமதி கிடைத்திருக்கின்றது. 4 நாட்கள் இவர்கள் முதல் தடவையாக வடகொரிய மண்ணில் கால் பதிக்கின்றார்கள். அங்கு வடகொரியா அணுகுண்டு உருவாக்க நிகழ்ச்சி திட்டம் பற்றியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் இவர்கள் பேச இருக்கின்றார்கள். உலகத்தை அணுகுண்டு போர் ஒன்றினால் அழிப்பதை விட பேசுவது சிறந்தது என்கின்ற நிலைக்கு உலகம் வந்திருக்கின்றது. காரணம், வடகொரியாவுடன் ஒரு மோதலை நடத்தினால் உலக அழிவுக்கு அது காரணமாகும் என்ற புரிதல் இப்பொழுது இவர்களை பின்வாங்கி வைத்திருப்பது கவனிக்கத்தக்கது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கி சேத்துரை.
மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என கூறிக்கொண்டு இன்றைய சங்கநாதத்தை சிறப்பித்த திரு அற்புத சிங்கம், திரு கே சி துரை, திரு மர்வின் கன்சன்ட்ரை, திரு டேனியல் பிரான்சிஸ் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டயானி டேனியல். நன்றி, வணக்கம்.